الحمد لله الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون
صدق الله العظيم விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் தோதர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதிலும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயில்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபை தாபிஊன்கள், மேலும் கயாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வடிவில் யார் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்கொரு தினத்திலே அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் அழைத்திக்காக்கூடிய நீயத்துடன் அல்லாஹின் இல்லமாம் பள்ளி வாயிலே உண்டுகளும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாரி கடிஞ்சங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் வீழ்ந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன். நசீஹத் என்னும் நக்கத்திலே விரப்பிக்கின்றேன். அன்றான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நான் உங்களுக்கு முன்னால் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சற்று வித்தியாசமானது. சிலர் நினைக்கலாம் இந்த தலைப்புகளில் இந்த மிம்பர் மேடைகளை பாவிப்பதால் பாவிக்காமல் இருக்க முடியாது. சமூகத்துடைய சீர்கேடு, சமூகத்துடைய சீரழிவு, சமூகத்துடைய கல்வியுடைய வீழ்ச்சி, கல்வியுடைய பின்னடைவு, சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இவைகளை கருத்தில் கொண்டு இது போன்ற தலைப்புகளில் இந்த மிம்பர் மேடைகளை பாவிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இதை பற்றி அல்குர்ஆனில் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறார். தலைப்பு என்னவென்று நீங்கள் யோசித்திருப்பீர்கள், எந்த அளவுக்கு பயங்கரமானது என்றால், எங்களுடைய சமூகம் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் என்றால், இது பாவம் என்று கருதுவதை ஒரு பக்கம் வையுங்கள், இது பாவம் என்று நினைப்பதை ஒரு பக்கம் வையுங்கள், இந்த யஹூதி நசாராக்களுடைய கலாச்சாரத்திற்கு அடிப்பட்டு ஜெயித்து எங்களை உற்பத்தி எப்படி நினைத்து விட்டார்கள் என்றால், இது காலத்தின் தேவை, குறிப்பாக வாலிபர்களுடைய பொழுதுபோக்கு என்று கருதி நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பயங்கரமான பஞ்சமா பாதகம். இது எந்த அளவுக்கு சீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய மானம்,
ஒரு மனிதனுடைய மரியாதை, ஒரு மனிதனுடைய மானம், மோசம், சூடு, சொரணை அத்தனையும் குளிதாண்டி புதைக்கின்ற, அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, பெற்றோர்களுடைய முகத்தில் கரியை பூசுகின்ற ஒரு கேவலமான பாவம் என்றால் அது மிகையாகாது. நீங்கள் யூகித்திருப்பீர்கள் அது என்ன பாவம் என்று. இந்த காலத்துக்கு, சூழ்நிலைக்கு, நேரத்துக்கு, இடத்துக்கு தக்க மாதிரி தலைப்புகளை தெரிவு செய்வது உலமாக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசம் கொள்வது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசம் கொள்வது. சுத்தமாக தமிழில் சொல்வதாக இருந்தால் காதல். இதை இன்று உலகம் மூன்று கண்ணோட்டத்தில் நோக்குகிறது. முதலாவது, நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய விடயம், இது குர்ஆன் ஹதீஸுடைய ஆராய்ச்சியில், குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தில் என்ன சொன்னார்கள். முதலாவது, குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் இதை பார்க்கும் போது அல்லாஹ் விபச்சாரத்துக்கு எந்த வார்த்தையை அல் குர்ஆனில் பாவித்தானோ அதே வார்த்தையை இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஈழச் செயலுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பாவித்திருக்கிறான். பின்னால் வரும் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் இது பாவம். இன்னொரு விதத்தில் சைக்கோலஜிக்கல் உளவியல் துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த தேர்ச்சி பெற்ற டாக்டர்ஸ்மார்கள், உளவியல் துறை அறிஞர்கள் இதை வர்ணிக்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், இது ஒரு விதமான நோய், உள ரீதியான ஒரு குறைபாடு என்று வர்ணிக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இன்றைய நவீன வாலிபர்கள், வாலிபர்கள் கண் விழித்து காது தாசி கேளுங்கள், நான் பேசுகின்ற விடயம் பொய்யாக இருந்தால் நேரடியாக ஜும்மாவுக்கு பின்னால் சந்தியுங்கள். கண்ணியமானவர்களே, காது தாட்டி கேளுங்கள். குறிப்பாக வாலிபர்கள், இன்று வாலிபர்களுடைய உள்ளத்தில் இது காலத்தின் தேவை, இது ஒரு பொழுதுபோக்காக கருது நிகழ்த்தப்படுகின்ற ஒரு பஞ்சமா பாருங்கள், சாதாரணமான விடயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு முன்னால் கல்வி பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்களாகிய நாம் இருந்தோம். கொஞ்சம் ஒரு 20, நான் பேசுவது என்னுடைய திருப்பிராயம், ஒரு 15, 20 வருடங்களுக்கு உள்ளால் பாடசாலைகளுடைய நிலைமை எப்படி இருந்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்வது என்றால் 100-க்கு 1 வீதம் அல்லது 2 வீதம் தான் இருந்தது. நான் சொல்வது 100, 150 அல்ல, எங்களுடைய திருப்பிராயம் ஒரு 15, 20, 25 வருடங்களுக்கு உள்ளார். அப்படி யாராவது பாடசாலைகளில் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஆச்சரியமாக பார்ப்போம், ஆச்சரியம். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி 100-க்கு 90 வீதமான வாலிபர்கள் இந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது உலகத்துடைய கணிப்பீடு. ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் 2 வீதமாக இருந்தது, இன்று 100-க்கு 90 வீதமானவர்கள் குறிப்பாக வாலிபர்கள் இந்த பாவத்தில் இந்த நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதான் உலகத்துடைய ஆய்வு சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த 15-20 வருட காலத்துக்குள்ளால் இந்த நிலைமை ஏன் தலைகீழாக மாறியது? இவ்வளவு வேகமாக இந்த பாவம் கருதுவதற்கு பரவுவதற்கு காரணம் என்ன? சுபஹானல்லாஹ். இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் ஹிஜ்ரி 691 பிறந்தவர்கள் என்றால் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள். அவர்களுடைய ஒரு கிரந்தம் இருக்கிறது, அல் ஜவாபுல் காஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். அதிலே ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள், தாஉல் இஷ் வதவாஉஹு, காதல் என்கிற நோயும் அதற்கு செலுத்தப்பட வேண்டிய சிகிச்சை என்ற தலைப்புக்கு கீழ் மிக விரிவாக விடாவரியாக சில விடயங்களை இவர்கள் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். இன்று நேற்று தான் உளவியல் வைத்தியர்கள் இது நோய் என்று சொன்னார்கள். ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னால் இப்னு கய்யும் ஜௌதியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நோய் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். தா என்றால் நோய், தாஉல் இஷ் காதல் என்கிறப்பது மோசமான நோய், அதற்கு செலுத்தப்பட வேண்டிய சிகிச்சை என்ற தலைப்பிட்டு அவர்கள் விராவரியாக பட்டியல் போடுகிறார்கள். இன்று 90 வீதமாக தலைகீழாக மாறியிருப்பதற்குரிய காரணங்களை பட்டியல் போடுகிறார்கள். அதுல முதலாவது காரணம் கலப்பு பாடசாலைகள், ஆண் பெண் கலந்து படிக்கின்ற பாடசாலைகள். இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான பாவமும் நோயும் பரவுவதற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று. கண்ணியமானவர்களே, நான் சொல்வது பொய் என்றால் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகளை கணக்கெடுங்கள், பாடசாலைகளுடைய அறிக்கையை எடுத்து பாருங்கள். 99 வீதமான பாடசாலைகள் கலப்பு பாடசாலைகள், கலப்பு பாடசாலைகள். ஒரு வீதம் ரெண்டு வீதம் தான் தனித்தனியான பாடசாலைகள் இருக்கிறது. ஆச்சரியம் என்னதுமா, இதுல எந்த யகூதி நசாராக்கள், எந்த முஷ்ரிக்கீங்கள், எந்த குப்பார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் கிடையாது, சம உரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களும் பெண்களும் ஆண்களும் சகஜமாக பழக வேண்டும் என்று மாறுதட்டி பேசுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய பாடசாலைகளை கணக்கு போட்டு பாருங்கள். நாட்டில் அத்தனையும் 100 வீதமான பாடசாலைகள் தனித்தனியான பாடசாலைகள். ஆண்கள் கல்லூரி வேறு, மகளிர் கல்லூரி வேறு, பாய்ஸ் காலேஜ் வேறு, கேர்ள்ஸ் காலேஜ் வேறு என்று பிரிக்கப்பட்டுத்தான் அந்நியர்களுடைய பாடசாலைகள் இருக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், சொல்லுவதற்கும் நாக்கு கூசுகிறது. இந்த மார்க்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் கிடையாது, ஆணும் பெண்ணும் ஒன்றரை கலந்திருக்க முடியாது. ஆண்களுடைய அந்தஸ்து வேற, பெண்களுடைய அந்தஸ்து வேற. பெண்கள் திரைக்கு பின்னால் வாழ வேண்டியவர்கள், உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அந்தஸ்து இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் பேசுது என்றால், ஒரு பய நிகழ்ச்சியாக இருந்தாலும், இஸ்லாமிய ஒரு வைபவமாக இருந்தாலும், ஆண் பெண் கலப்பதற்கு அனுமதி கிடையாது. அப்படி பேசிய மார்க்கத்தில் தான் எங்களுடைய நாட்டில எங்களுடைய பாவசாலைகள் ஒன்றரை கலந்திருக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம். இது பிரதானமான காரணம், இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான பாவம் நடைபெறுவதற்கு. இரண்டாவது ஒரு காரணத்தை எழுதுகிறார்கள், இன்று வியாபார முன்னேற்றம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், பொருளாதாரம் முன்னேற்றிவிட்டது, வியாபாரிகள் அதிகரித்து விட்டார்கள். அது பிரம்மாண்டமான கார்மெண்ட்ஸ்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், பெரும் பெரும் கடைகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், வியாபார முன்னோக்கத்தை முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இன்று கடைகளிலும் கம்பெனிகளிலும் கார்மெண்ட்ஸ்களிலும் சக்திகளிலும் இரண்டரை கலந்து ஆண்களும் பெண்களும் யுவதிகளும் ஆண்களும் வாலிபர்களும் இரண்டு கலந்து வேலை செய்யக்கூடிய பணியகங்கள் சமூகத்தில் அதிகரித்து விட்டது. ஆண்கள் சென்று கலந்து வேலை செய்கிறார்கள். அப்படி இருந்தால் யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது. இது கிதாபில் போட்ட பட்டியலை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன், உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த எந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்றால், போக்குவரத்து கூட அது புகையிலத வண்டியாக இருக்கலாம், பஸ் வண்டியாக இருக்கலாம், அல்லது அந்த கம்பெனிக்கு அந்த பெட்டிக்கு அந்த கடைக்கு சொந்த வண்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இரண்டரை கலந்து சர்வ சாதாரணமாக சகஜமாக பிரயாணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று எங்களுடைய பகுதிகளில் பார்க்கிறோம், உலகத்தில் பார்க்கிறோம், சமூகத்தில் பார்க்கிறோம். இதுவும் இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த காதல் என்று சொல்லக்கூடிய இந்த பயங்கரமான பாவம் நிகழ்வதற்கு இதுவும் ஒரு காரணம். இரண்டாவது, முதலாவது கலப்பு பாடசாலை, இரண்டாவது ஆண்களும் பெண்களும் கலந்து வேலை வாய்க்கின்ற இடங்கள், மூன்றாவதாக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, கணிப்பீடு அடிப்படையில் சொல்கிறது, பெண்கள் அணிகின்ற ஆடை அமைப்பு. நான் அந்த இடத்தில் அந்நியர்களை பற்றி பேசவில்லை, எங்களுடைய நாட்டில் வாழுகின்ற பெரும்பான்மையான இனத்தவர்களுக்கு என்றும் அவர்களுடைய மதத்தில் ஆடை கலாச்சாரம் இருக்கிறது. மறுப்பதற்கில்லை. அதை பற்றி பேசுபவர்களே, இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து எங்களை ஆட்சி படைத்து அவர்களுடைய கலாச்சாரமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டு அதைவிட மேலே சொல்வதாக இருந்தால், முஸ்லிம் பெண்களுக்காக வேண்டி இஸ்லாம் ஒரு அழகான ஆடை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி இருப்பது எல்லாருக்கும் தெரியும். என்ன நிலைமையாகிவிட்டது தெரியுமா? அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஜெயித்து எங்களுடைய பெண்கள் அந்நியர்களுடைய ஆடையை அணிந்து, அரைகுறை ஆடைகளை அணிந்து, கண்ணியமானவர்களே, கேவலமான விடயம், பாதையில் நடுவோடு ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்து எங்களுடைய வாலிபர்கள் இதனூடாகவும் இந்த பாவத்தில் விழுவதற்கு காரணம் என்று பட்டியல் போடுகிறார்கள். ஒவ்வொரு தகப்பனும் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், என்னுடைய மகள் பாதையில் எப்படி நடைபோடுகிறாள். இந்த பாவத்தை தூண்டக்கூடிய ஈன செயலை செய்யக்கூடிய கேவலமான மகளாக இருக்கிறாரா, அல்லது முழு உடம்பையும் மறைத்து இஸ்லாமிய முறைப்படி பாதையில் நடக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நிலைமை மாறியிருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நியத்தி வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ஆடை, மகனுடைய ஆடையை இஸ்லாமிய கலாச்சார ஆடையாக மாற்றுகிறேன் என்று. இது ஒரு காரணம். நாலாவது, இதுதான் ஆக பயங்கரமான காரணம், இந்த காதல் என்ற நோய் பரவுவதற்கு, இந்த பாவம் நிகழ்வதற்கு ஆக பயங்கரமான ஒரு காரணம் தான் தொலை தொடர்பு சாதனங்கள், இந்த ரேடியோ, டிவி, ஹேண்ட்போன். பயங்கரம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. எத்தனையோ நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது இந்த ஹேண்ட்போன். சாதாரணமானதல்ல. ஒரு உறவியல் துறையில் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை கவலையோடு தெரிவிக்கும் போது சொல்கிறார், இந்த தொலை தொடர்பு சாதனங்களுடைய விஷயத்தில் ஏன் இந்த பாவம் இந்த சமூகத்தில் நடக்கிறது என்றால், இந்த செயற்கையான இருட்டில் திருப்திக்கப்படும் சினிமா காதலை, செயற்கையான இருட்டில் திருப்திக்கப்படும் சினிமா காதலை நிஜ வாழ்க்கையில் அரங்கேற்ற கட்டருமை பருவத்தில் உள்ள வாலிபர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். சினிமா, ஆடல் பாடல், டான்ஸ், படம், நாடகம், தொடர் நாடகம், இது நடிப்பதற்காக வேண்டி திரைக்கு பின்னால் ஷூட் பண்ணப்படுகிறது. இது நடிப்பதற்கு சரி, ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நடிப்பதற்கு சரி இந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரையோ விரும்புவோர் போன்று நடிக்கிறாள், யாரையோ கணவன் மனைவி மாதிரி நடிக்கிறார்கள். அந்த காட்சியை ஷூட் பண்ணும் போது உண்மையான மனைவி பக்கத்தில் இருக்கிறாள், உண்மையான மனைவி பக்கத்தில் இருக்கிறாள். இருக்கத்தக்க அங்கு நடிக்கப்படுவது அது நிழல் படம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த செயற்கையான இருட்டுக்குள்ளே சிருஷ்டிக்கின்ற இந்த கேவலமான சினிமா காட்சிகளில் தற்பொழுது சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள் நிஜ வாழ்க்கையில் பிராக்டிக்கலில் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஆக முக்கியமான காரணம் தான் இந்த ஹேண்ட் போன். நஊதுபில்லா, நேற்று கூட கண்டி பகுதியில் ஒரு மஷூரா, நேற்று கூட முக்கியமான ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு மஷூரா நடந்தது. எங்களுடைய ஒரு வாலிபத்தன் ஆசிரியை திருமணம் முடித்தவள், பிள்ளை பாக்கியம் பெற்றவள், ஒரு அந்நிய ஆணோட தொடர்பு கொண்டிருக்கிறாள். அம்பலமாகிவிட்டது. இதை ரகசியமாக முடிக்க வேண்டும். ஏன்னா காலத்துடைய நிலைமை, நாட்டு மக்களுடைய சூழ்நிலை மிக பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் பகிரங்கப்படுத்தினால் சில நேரம் இனக்கலவரமாக மாறுகின்ற அமைப்புக்கு நாட்டுடைய ஆளாக இருக்கிறது. இதை எப்படி கச்சிதமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பது என்ற தொடர்பில் ஒரு ஆலோசனை சுபகாரங்களால் பல மனுஷியாரங்கள் நடைபெற்றது. காரணம் எனவே பட்டியல் போடுகிறார்கள். நான்காவது காரணம், இந்த நோய்க்கு ஹேண்ட் போன் பாதிப்பது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விடயத்தில் நான் வாலிபர்களை மாத்திரம் சொல்லவில்லை, இந்த விடயத்தில் திருமணம் முடித்தவர்களையும் சேர்த்து பேசுகிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சரித்திரம் சொல்லலாம். ஏனென்றால் பள்ளியில் உள்ள இமாம்களுக்குத்தான் எல்லா பிரச்சனையும் வருகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சொல்லுகிறே, விபரீதம் என்ன, இவைகள் அனைத்தும் இந்த பாவம் நடப்பதற்கு காரணம். இன்று இந்த நான்கு காரணங்களும் எங்களுடைய சமூகத்தில் சர்வ சாதாரணம். சர்வசாதாரணம். இதனுடைய விபரீதம் என்ன? இதனால் ஏற்படுகின்ற விலையை என்ன? அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்து, அல்லாஹ்வுடைய திக்ரை மறந்து, சுப்ஹானல்லாஹ் தக்பீர் கட்டினாலும் கூட அல்லாஹ் போதிக்கின்ற குர்ஆனை ஓதுவதற்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. குர்ஆனுடைய போதனைகளை மறந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை மறந்து இன்னும் ஒருபடி மேலே செல்வதாக இருந்தால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னாலும் இவருடைய சிந்தனை அல்லாஹ்வின் மேல் இருக்க போவது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்னுல் கையில் ஜௌசியா ரகத்துல ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்கிறான், இது சிறுகோடு சம்பந்தப்படுகிறது.
எப்போ மனிதன் அல்லாஹ்வை விட இன்னொருத்தனை முஹப்பத்துக்குரியவனாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்து விட்டானோ அல்லாஹ்வுடைய ஈமானோடு விளையாடுகிறான்.
யோசிப்பாருங்க, வளர்கிற நிலைமையை கொஞ்சம் யோசிப்பாருங்க. தொழுகையும் இல்ல, இபாதத்தும் இல்ல, பெற்றோர்களை பார்க்கறதும் இல்ல, உற்றார் உறவினர்கள் இல்ல, 24 மணித்தியாலத்திலே ஏன் இவர் அல்லாஹ்வுடைய ஈமானோட விளையாடுகிறார்? இதனை கண்ணியமானவர்களே, இதை சொல்லிவிட்டு பட்டியல் போடுகிறார்கள். இந்த காதலின் மூலமாக சமூகத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள், முதலாவது பெற்றோர்கள் விரும்பாத திருமணம் சமூகத்தில் நடக்கும். பெற்றோர் விரும்பாத திருமணம் நடக்கும். அல்லாஹ் ஒரு இடத்துல ஒரு ஆயத்தை சொல்கிறார், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு பேராராப், அதுல சில ஆண்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சில ஆண்கள் இருப்பார்கள், ஆண்கள். இவர்கள் யார் என்பதில் தப்சீருடைய உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை. ஆனால் ரஹீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு பாத்தியமானவர்கள், வியாக்கியானம் சொல்பவர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வியாக்கியானி, பஹ்ருல் உம்மா உம்மத்துடைய அறிவு கடல் என்று போட்டப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா? பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு போய் ஷஹீதானவர்கள். உடம்பிலிருந்து முதலாவது சொத்து பூமியில் விழுவதற்கு முன்னால் அவனை சொர்க்கவாசியாவாக மாற்றுகிறான். இவர்கள் சொல்கிறார், இவர்கள் யார் தெரியுமா? இவர்களுக்கு சொர்க்கமும் இல்லை, இவர்களுக்கு நரகமும் இல்லை. காரணம் சொல்கிறார்கள், இவர்களுக்கு நரகம் தடுக்கப்பட்டது, அறமாக்கப்பட்டது. இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை மயிராக மதித்து, அற்பமாக மதித்து, அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த ஷஹீத் என்ற காரணத்தினால இவருக்கு நரகம் அறமாக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் தடை செய்யப்பட்டதற்குரிய காரணம் பெற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் யுத்தத்துக்கு போனது. கண்ணியமானவர்களே, குறிப்பாக வாலிபர்கள், இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? போனவர்கள் பாவத்துக்கல்ல, போனது ஜினாக்கல்ல, போனது சாராயம் குடிக்க அல்ல, போனது சந்தி சந்தியா இந்த போதைப் பொருள் பாதிப்பதற்கு அல்ல, போனது ஜிஹா, போனது உயிரை மயிலாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டிக் கொடுக்க. ஜிஹாதே அங்கு கபூல் செய்யப்பட மாட்டாது பெற்றோர்களுடைய அனுமதி இல்லை என்றால். பெற்று பிறத்த வேதை அனுபவித்து 10 மாசம் சுமந்து 2 வருஷம் தாய்ப்பால் ஊட்டி அழகு குறைந்தாலும் பரவல்ல, உடம்புல நோய் வந்தாலும் பரவல்ல, பூர்த்தியாக 2 வருஷம் நான் ஏந்த புள்ளக்கு தாய்ப்பால் கொடுப்பேன் என்று கங்கணம் கட்டி எல்லா இன்பத்தையும் தியாகம் செய்து சொந்த பிள்ளைக்காக எல்லா சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைத்து கட்டி காத்து படிக்க வைத்து ஆளாவியதற்கு பின்னால் பெற்றோர்களுடைய முகத்தில் கரியை பூசிவிட்டு பெற்றோர்களுடைய பயிற்சியில் நெருப்பை பத்த வைத்துவிட்டு எவனாவது இந்த ஈன செயலை செய்தால் இவனுக்கு எங்கே சொர்க்கம் கிடைக்க போகிறது?
பெற்றோட அனுமதி இல்லாம செஞ்ச ஜிஹாதி கேஸ் சொருக்கம் இல்ல,
பெற்றோட மானத்தை கீறி கிழித்து ரத்த கண்ணீர் திரைக்கு பின்னால் வடிக்க வைத்து சமூகத்தில் முகம் காட்ட முடியாத நிலைமைக்கு கேவலப்படுத்திவிட்டு எவனாவது வாழ்க்கையில் சேர்ந்தால்
அந்த வாழ்க்கையில் எங்கே நிம்மதி வரப்போகுது, அந்த வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் வரப்போகிறது, இவனுக்கு எங்கே சொர்க்கம் கிடைக்க போகிறது.
எனவே வாலிபர்களே, முதலாவது பயங்கரமான விபரீதம், பெற்றோர்கள் விரும்பாத திருமணம் நடக்கும் இந்த பாவத்தால் அந்த திருமண வாழ்க்கை சத்தியமாக சொல்கிறேன் நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது.
முதலாவது விபரீதம், இரண்டாவது நடக்கின்ற விபரீதம் என்ன தெரியுமா? பழகிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் எதிர்ப்பு விருப்பம் இல்லை, அடுத்து என்ன நடக்கும், ஓடி போவார்கள், வீட்டை விட்டு ஓடுவார்கள். வீட்டை விட்டு ஓடினால் என்ன நடக்கும், பச்சை வினாசம் நடக்க போகுது.
தைரியமுள்ளவர்கள் வீட்டில் அனுமதி கிடைக்காவிட்டால் அடுத்து எடுக்கின்றவர்கள் காத்திரமான முடிவோ வீட்டை விட்டு ஓடி போவார்கள். நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள், எத்தனை நூற்று கணக்கான சரித்திரம் சமூகத்தில் நடக்கிறது.
பெண் நாளைக்கு நிக்கா, நாளைக்கு நிக்கா,
விரிந்தால் அடுத்த நாள் அசருக்கு பின்னால் பள்ளியில் நிக்கா, முன்பிலிருந்து இரவோ
சுபாகல்லா.
பாருங்கள் எவ்வளவு கேவலம், கலிமா சொன்ன முஸ்லீமை விட, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஸ்லீமை விட இந்த பயங்கரமான பாவம் அன்று இரவு அந்நியனோட ஓடச் செய்தது.
விளையாட்டா கண்ணியமானவர்கள், இதெல்லாம் விளையாட்டான வேலையா? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது தெரியுமா, சீரழிந்திருக்கிறது தெரியுமா?
இது இரண்டாவது. மூணாவது கட்டம் என்ன தெரியுமா? ஓடுவதற்கும் தைரியம் இல்ல, பயம், வீட்டில் விருப்பமும் இல்ல, வீட்டில் எதிர்ப்போ. கடைசியாக என்ன எடுக்கிறார்கள் தெரியுமா? தற்கொலை, தற்கொலைக்கு செல்கிறார்கள்.
இது நான் பேசுவது அந்நியர் ஒரு பக்கத்தை வச்சுட்டு முஸ்லீம்கள்,
முஸ்லீம்கள் எத்தனை பேர் தற்கொலை செல்கிறார்கள் தெரியுமா? உலகத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் இந்த காதல் என்ற பாவத்தினால உலகத்தில் தற்கொலை நடக்கிறது தெரியுமா?
லேசான பாவமா?
உலகத்தில் தற்கொலை செய்வானோ அவனுக்கு நிரந்தர நரகம்,
நிரந்தர நரகம். சொர்க்கம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, காரணம் தௌபாக்கு சந்தர்ப்பம் இல்லை.
ஏனென்றால் தற்கொலை செய்ய யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ரூஹ் ஊதுகிறான், அல்லாஹ் நாடிய நேரத்தில் பறிப்பான். நீ அல்லாஹ் வேலையை செய்தால் குப்பருடைய வேலையை செய்கிறாய்.
நீ நினைத்தால் உன்னுடைய ரூபை வெறுக்க முடியாது, உனக்கு விருப்பம் இல்ல, உனக்கு வாழ்க்கை விரட்டி வாழ்க்கை வெறுத்திருக்கிறது என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயரத்தாலே தீர்த்துக் கொள்ள முடியாது.
அல்லாஹ் அவகாசம் தரவில்லை. அப்படி செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் அவன் நிரந்தர நரகவாதி.
இந்த காதல் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? நிரந்தர நரகவாதியாக மாற்றுகின்ற ஈன செயலை செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த காதல் என்கின்ற நோய். அடுத்தது முக்கியமான விடயம், ஏன்னா சில விடயங்களை ஹக்கை ஹக்காக பேச வேண்டும்.
கலப்பு திருமணம் சமூகத்தில் நடக்கும், கலப்பு திருமணம். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் கை வைத்து கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பாட்டையும் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய உம்மம்மா வாப்பும்மா அப்பா நாம் பார்த்த கண்ணால பார்த்த உண்மை சில நேரம் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது.
ஒரு அண்ணியன் வந்து தண்ணீர் கேட்கிறார், ஒரு அண்ணியன் வந்து வீட்டில் தண்ணீர் கேட்கிறார். எங்க உம்மம்மாமார் என்ன செய்தாங்க தெரியுமா? அவருக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க,
ஒரு கிளாஸை எடுத்து அதில் தண்ணீர் கொடுப்பார்கள், கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அவன் குடித்து சென்றதற்கு பின்னால் அந்த கிளாஸை எடுத்து மண்ணையோ சாம்பலையோ போட்டு ஓரமாக வைப்பார்கள். ஏன் இவன் சாராயம் குடித்திருப்பார், இவன் தட்டக்கால் இறச்சி மாமிசம் சாப்பிட்டிருப்பான், இவன் அசுத்தமாக இருப்பான், இவன் நதியோடு இருப்பான், அவனுக்கு தண்ணீர் கொடுப்போம், அவனுக்கு ஆகாரம் கொடுப்போம், அவனை கவனிப்போம், பசி வந்தால் சாப்பாடு கொடுப்போம், நோய் வந்தால் நோய் விசாரிப்போம், யாராவது இருந்தால் என்ன மனது வாங்கி கொடுப்போம், அவனை கவனிப்போம். அது அல்ல, ஆனால் கண்ணு கட்டிய தூரம் தான் அவனை வைக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். எங்களுடைய மூதாதையர்கள் அந்நியர்கள் குடித்த பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்க தடுத்தார்கள் எங்களை. ஆனால் இன்று சினிமா காதல் என்றும் சினிமா என்றும் போட்டோட்டப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு இந்த காதலுக்கும் இந்த மதத்துக்கும் இனத்துக்கும் வேறுபாடு கிடையாது என்ற அந்நியர்களுடைய நெட்டு கருத்தை எங்களுடைய எங்களுடையவர்கள் உள்வாங்கி கால காலத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்நியர்களை ஒபிசியலா முறைப்படி திருமணம் நடாத்தி வைக்கக்கூடிய கயவர்களும் சமூகத்தில் இல்லாமல். ஆனால் எங்களுடைய மூதாதையர்கள் அந்நியன் குடித்த கிளாஸில் தண்ணீர் குடிப்பதை தடுத்தார்கள். ஆனால் இன்றைய இந்த சினிமா இதுல ஜெயித்து போய் இந்த காதலுக்கும் இந்த மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லை என்று ஒன்று கலந்து கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? முஸ்லிம் இந்து முஸ்லிம் பெரும்பான்மை இனத்தவர்கள் என்று திருமணம் சர்வ சாதாரணமாக சிலர்கள் அவர்களுக்கு மத்தியில சுமூகமான முடிவா என்னண்டா, முதலாவது புள்ள பிறந்தா அப்துல்லா, ரெண்டாவது புள்ள பிறந்தா அழகப்பன். பாப்பா மூத்தவரை பள்ளிக்கு அழைத்து செல்கிறாள், தாய் ரெண்டாவது அவளுடைய மனஸ்தலத்துக்கு அழைத்து செல்கிறாள். இது அவர்களுக்கு மத்தியில சுமூகமான முடிவா? நகூதுபில்லா. குப்ரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பரம்பரை பரம்பரையாக தினாவில் போகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, பட்டியல் போடுகிறார்கள். எனவே நாலாவது என்ன தெரியுமா? அடுத்தது சொல்கிறார்கள், கலப்பு திருமணம் இந்த சமூகத்தில் இந்த பாவத்தின் மூலமாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்தது பட்டியல் போடுகிறார்கள், இளவயது திருமணம். சமீபத்தில் ரெண்டு பேரை கையும் களவுமாக பிடித்தார்கள். வயசை பார்த்தால் ரெண்டு பேருக்கும் 14 என்ன ஓடிப்போய் இருக்கிறார்கள் திருமணம் செய்ய. எனவே பட்டியல் போடுகிறார்கள், இந்த காதல் இளவயது திருமணம். திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாது, குடும்ப வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த காலத்து பெண்களை போன்ற பெண்கள் இந்த காலத்தில் கிடையாது. பயங்கரமான நோய்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள், இளவயசு பிரசவம் நடக்கும். யாரும் கோவிச்சுக் கொள்ளக்கூடாது. வருகின்ற 14 திகதி எல்லாரும் சொல்கிறார்கள் காதலர் தினம். நகூதுபில்லா. இல்ல, அது காதலர் தினம் அல்ல, அது விபச்சார தினம். நாட்டில் மட்டும் எத்தனையோ ஆயிரம் பத்தினி பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுகின்ற தினம் அது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுகின்ற ஒரு விபச்சார தினம் தான் இந்த பிப்ரவரி 14 என்று நலம் சொல்லி அழைக்கின்ற இந்த காதலர் தினம். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. 13 வயது சிறுமி, 9 வகுப்பு கற்கிறார். பார்த்தால் பிள்ளை பாக்கியம் ஆட்சி பிள்ளை கிடைத்தது. என்ன நடந்தது தெரியுமா? 13 வயசில் அந்த தாய்க்கு இந்த பெண்ணை பராமரிக்க முடியாது. நாட்டுடைய சட்டம் இருக்கிறது. வந்தார்கள் அரசாங்கத்தினால், பிள்ளையை எடுத்துக்கொண்டு போனார்கள், இந்த பெண்ணை அரஸ்ட் பண்ணினார்கள். சுபஹானல்லாஹ். நாம் பேசுவது அந்நியர்கள் அல்ல, எங்கள் முஸ்லீம் சமூகத்துடைய விடயங்களை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள், எத்தனை இடத்து எத்தனை ஊரில் இது போன்ற பயங்கரமான பாவம் நடக்கிறது. அனைத்துக்கும் காரணம் இந்த காதல், அனைத்துக்கும் காரணம் இந்த காதல். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, உளவியல் துறை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உளவியல் துறை இது நோய் என்று சொல்கிறார்கள். எப்படியான நோய் என்றால், அனாவசியமான ஒரு விடயத்தை திரும்ப 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 நிர்பந்திக்கப்படும் ஒரு உளரீதியான குறைபாடு. இதை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அதைத்தான் நாம் வஸ்வாஸ் என்று சொல்கிறோம். வஸ்வாஸ் உணவு செய்கிறோம், முகத்தை கழுகிறோம், கல்விப்பட்டதா திரும்ப 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 கழுகிறோம். இது சொன்ன ரசூலுல்லாஹ் வலஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது. இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கத்துறார், பின்னால் இருந்து கொண்டவர் அல்லாஹு அக்பர் சொல்லி பெற்றவர் திரும்ப 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 சுப்ஹானல்லாஹ். இமாம் முதலாவது ரக்காத்தை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு வந்து விட்டால் இவர் இன்னும் தக்பீர் இருக்கிறார் என்றால் இது ஒரு விதமான நோய், ஒரு விதமான நோய். இதே போன்ற ஒரு நோய் தானாம் இருவரும் அதிகமாக எஸ்எம்எஸ் பண்ணுவார்கள், அதிகமாக பேசுவார்கள், அதிகமாக விரும்புகின்ற பெண்ணுடைய அல்லது ஆணுடைய பேரை எழுதுவார், அதிகமாக கண்ணாடி பார்ப்பார், ஏதோ ஒரு ஜால மாயா ஜால உலகத்தில் மிதப்பதை போன்ற அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும், யாரும் விளங்காது, ஏதோ கற்பனையில மிதக்கிற மாதிரி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோயால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஒரு கெட்ட வியாதி, இது ஒரு மோசமான நோய் என்று உளவியல் துறை வல்லுநர்கள் இதை வர்ணிக்கிறார்கள். ஜன்னியமானவர்களே ஸ்தலங்கள் சில வாதாட்டம் செய்கிறார்கள். என்னண்டா சொல்றேன், வாழ்க்கை பார்ட்னரா வரக்கூடிய மனைவி துணைவி வாழ்க்கை துணைவி எப்படி இருக்கிறார்கள் என்று பழகி பார்த்தால் தானே எங்களுக்கு விளங்கும். அதனால பழகி முடிக்கிறதுல என்ன குறைக்குது, பழகி பார்த்தா தானே என்னுடைய லைஃபுக்கு செட் ஆகுவாளா, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒட்டு வருமா என்று எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். சிலர் விதண்டாவாத கேள்வி கேட்பார்கள். இவர்களுக்கு இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில் எழுதுகிறார்கள். செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதில், அப்படி கேட்கிறீர்களா? ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்கிறார்கள். இந்த காதல் சுத்தமாக சொல்கிறேன், இந்த காதலுக்கு முன் தொடர்போ நிபந்தனையாக அவசியமாகிறதா இல்லையா என்ற கேள்வியை கேட்டு அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த மனவாழ்வை தொடங்குவதற்கு இந்த காதல் அவசியம் இல்லை, ஆனால் மனவாழ்க்கையை தொடர்வதற்கு அவசியம். வேற்றுமை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். திருமணத்துக்கு முன்னால் இந்த பழக்கம் கூடவே கூடாது, அது அவசியம் இல்லை, ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த மனைவியோடு அந்த பாசம் நேசம் காதல் அறிவிக்க வேண்டும். அப்படித்தான் ஆயிஷா நாயோட ரசூலுல்லா இருந்தார்கள், அப்படித்தான் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவோட ரசூலுல்லா வாழ்ந்தார்கள். திருமணத்துக்கு பின்னால் அவசியம், ஆனால் திருமணத்துக்கு முன்னால் கூடாது. ஏன் தெரியுமா அவர் சொல்கிறார், ஏன் தெரியுமா? இந்த பீரியட், இந்த இடத்துல வாரிப்பர்கள் நன்றாக கேளுங்க, இந்த கட்டத்துல நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால தொடங்குகிறீர்களா? சத்தியமாக சொல்கிறேன், இது இமாம் அவர்கள் சொன்னதை சொல்கிறேன், அவர்களுடைய சுயரூபத்தை சத்தியமாக பார்க்கலாம். அந்த பீரியட் நடிப்போ ஆண் பெண்ணுக்கு தோதுவாக நடிப்பார், பெண் ஆணுக்கு தோதுவாக நடிப்பார், இதனுக்கு எது பிடிப்போ அதை தேடி தேடி அவள் நடு விருப்பம் மாறி பாசாங்க செய்வாள். சத்தியமாக சொல்கிறேன், அந்த காலத்தில் யாரையும் யாரும் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியவே முடியாது. ஏனென்றால் அந்த பழகுகின்ற காலம் நிபாப்தனத்தில் போகிறது. நிபாப்தனம் ஒரு நடிப்பு, அது காலத்துக்கு ஒரு ஐக்கப் சாப்பிடுகிறோம். நண்பர்களுக்கு முன்னால் இருந்தால் இருந்து அந்த கரண்டியால் நாலு அல்லு அள்ளினால் ஐஸ்கப் முடிந்துவிடும். ஆனால் பழகுகின்ற பெண்ணுக்கு முன்னால் உட்கார்ந்தார் என்றால் ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி ஒரு ஓரத்தால கொஞ்சம் கொஞ்சமா நக்கிர மாதிரி சாப்பிடுவார் என்றால் நடிப்பு, நடிப்பு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே குறிப்பாக பாதிப்பவர்களே, இந்த பீரியத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதில் பிழை இருந்தால் ஜும்மாவுக்கு பின்னால் பேசுங்கள், இது சத்தியமாக நடிப்போ, உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. அதைத்தான் பாருங்கள், உலகத்துடைய கணிப்பீடு என்ன தெரியுமா, யார் யாரெல்லாம் பழகி திருமணம் முடிக்கிறாங்களோ 76 வீதமான திருமணங்கள் ஜீவோ தலாக். ஏ நடிக்கிற வரைக்கும் சரி, நிஜ வாழ்க்கைக்கு சரி வராது. திருமணத்துக்கு முன்னால் நோ அவர்களுக்கு பேசுனீங்களே, ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை அனுப்பினீங்களே, அடிக்கடி சந்தித்தீங்களே, திருமணத்துக்கு பின்னால் மனைவியுடைய போனில் இருந்து கோல் வரும்போதே முகம் சுழிக்கிறது, வெறுப்போடு பார்க்கிறார். ஆயிரம் தடவை பேசுனீங்களே, எங்கே அந்த இன்பம்? நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் தூக்கத்தை விழித்து இரவு இரவு முழித்து முழித்து மெசேஜ் பண்ணி எங்கே அந்த சந்தோஷம்? அது நடிப்பு, அது போலி, அது நாடகத்துக்கு சரி, நெஜ வாழ்க்கைக்கு சரி வராது. எனவே பழகி பார்த்து முடிப்போம் என்று நினைக்கிறவர்கள் முடிவு கட்டிடாதீங்க. இதுதான் நடக்கும். என்ன நடக்கிறது? முடித்ததற்கு பின்னால் இவனா இப்படி, இவனா இப்படி, பிரச்சனை பிடிக்கிறது, குடும்ப வாழ்க்கை சீரடைகிறது, டிவோர்ஸில் வந்து முடிகிறது. இதான் நடக்கும். இதன் சமூகத்துடைய உண்மை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த காதலுடைய விடயத்தில் ரசூலுல்லாஹ் செல்லும் போது சொன்னார்கள், நீ ஒன்றை நேசித்தால், யாரு யாரையாவது நேசித்தால், இவனை குருடாக்கும், இவனை செவிடாக்கும், அவனில் என்ன குறை இருந்தாலும் காது ஏற்காது என்றார். உம்மவாப்பா சொல்றாங்க, நாடதம்பி சொல்றாங்க, ரத்தத்தூட்டாத்த சொல்றாங்க, வாலம்மா இவன் மோசமானவன், இவனுக்கு வேற தொடர்பு இருக்கு, இவன் தூரோட சம்பந்தப்பட்டவன், இவன் சாராயம் குடிக்கிறான், இவன் கேவலமானவன், கெட்ட நடத்தை உள்ளவன் என்று முழு ஊரும் சொன்னாலும் இவன் காலுக்கு விழாது. செவிடந்த காதல சங்கூதரமாக இருக்கும். இவர் நினைப்பாரு, என்னை பிரிக்கிறதுக்காக வேண்டி சதி செய்கிறார்கள். இவர் ரசூல சொன்னாங்க, உன்னை குருடாக்கும், உன்னை செவிடாக்கும், நீ அல்லாஹ் அல்லாதவரை நேசிக்க ஆரம்பித்தார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பேசுகிறார் இதை பற்றி. இப்பதான் நான் வருகிறேன் விடயத்துக்கு. இந்த காதலுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? யூசுப் பழகித்தலாம் ரெண்டு விதமான காதலை பற்றி குர்ஆன் பேசுகிறது. முதலாவது காதல் லூத்தையும் செய்த காதல். அவர்களை சந்திக்க வந்த அந்த விருந்தாளிகளின் மீது அந்த ஊர் ஆண்கள் மோகம் காதல் கொண்டார்கள். குர்ஆன் சொல்லுது இது மோசமான பாவம். எந்த அளவுக்கு மோசமான பாவம் என்றால், அல்லாஹ் தலைக்கீழாக மாற்றினார். வந்த நாலு பேரும் மனிதர்கள் அல்ல, மலக்குகள். அவர்களுடைய வீட்டில சொன்ன அல்ல, அந்த நாலு மனக்குமார்களும் கதவை திறந்து கொண்டு வந்து சொன்னார்கள், லூத் ஒதுங்குங்க, நாங்க மனிதர்கள் அல்ல மலக்குகள், இவர்களுடைய நேரம் சரி. குர்ஆன் சொல்கிறது, அடித்தார்கள் நான்கு மலக்குகளும் அந்த மக்களுக்கு அனைவர்களுடைய கண் பொட்டையாகின, கண்கள் பொட்டையாகின. தப்பிலுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அடித்த அடியுடைய பலன் ஒட்டுமொத்த மக்களுடைய அந்த மக்களுடைய கண்களும் கலந்து கீழே விழுந்தன. அல்ல, கல்லு மலை எடுத்து பொழிய வைத்து அழித்து நாசமாக்கினான் சமூகத்தை. ஆண்கள் ஆண்கள் மீது கொண்ட மோகம், பெண்கள் பெண்கள் மீது கொண்ட மோகம். நாட்டுல ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கும் பெண்களுக்கும் அனுமதி. எங்க நாட்டுல வந்துச்சு, அல்லாஹ் பாதுகாத்தான், முன்னால் இருந்த ஜனாதிபதி ஏதோ அதை தடை செய்து விட்டார். ஜெம்மியாவால வாழ்த்து கடிதமும் போனது, வந்திருந்தால் அல்லாஹுடைய அதாவது அது சீக்கிரமா வந்திருக்கும். அல்லாஹ் கிருப்பையில் அது மாறி. இது முதலாவது அல்லாஹ் பேசுகிறான், பாவம் காதல். ஆண்கள் ஆண்கள் மீது கொண்ட காதல், பெண்கள் பெண்கள் மீது கொண்ட காதல். இது எங்களுடைய நாட்டிலும் சில இடத்துல சில கயவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் எகிப்தில் மிஸ்ரில் ஒரு அரசனுடைய வீட்டில் வளர்கிறார்கள். அந்த அரசனுடைய எஜமாட்டி, எஜமாட்டி ராணி யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மீது காதல் கொண்டார். குருவான் தெரிவிக்கிறது, மோகம் கொண்டார். என்ன செய்தால் என்றால், அரசன் இல்லாத நேரத்தில் ஒரு ஒரு ஹோலுக்குள்ளே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு, யூசுப் உன்னை நான் அடைய வேண்டும், என்னை நீ அனுபவித்துக் கொள் என்று சொன்னால். குர்ஆன் சொல்லுகிறது, வராவதத்துள்ளதி, மோகம் கொண்டால், காதல் கொண்டால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சொன்னார்கள், இந்த மோசமான, இந்த கேவலமான, இந்த பாவத்தை விட்டு முன் இடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். தௌபா செய்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொன்னார்கள், அப்பே ஏ எஜமாட்டியே, உன்னுடைய கணவர் என்னுடைய எஜமான், அவர் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் நல்ல மனுஷனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். நல்லவர்களுக்கு யாரு துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் சமூகத்தில் உருப்பட்ட சரித்திரமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நல்லவர்களுக்கு துரோகம் செய்தவன் சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்று சொன்னார்கள். இதே இடத்தில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த காதலை ரெண்டு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்துகிறார். சு மிக கெட்ட பாவம், மோசமான பாவம். எந்த வார்த்தையை விபச்சாரத்துக்கு அல்லாஹ் பாவித்தானோ அதே வார்த்தையை இந்த காதலுக்கு அல்லாஹ் பாவித்தான். இது மோசமான கேவலமான அருவறுப்பான பாவம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. எங்களை சமூகத்தில் பேர் வைத்திருக்கிறார்கள் கள்ளக்காதல், கள்ளக்காதல். இதில் அநேகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் ஏராளமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆட்டுக்கு கீழால் எழுதுறாங்க உளமாக்கல், சக்தியுடைய உளமாக்கல். இந்த ஆட்டுக்கு கீழால் எழுதுறாங்க திருமணம் முடித்தவர்கள் அல்லாஹ் கள்ளக்காதலை பத்தி குருவான பேசுகிறார். கள்ளக்காதல் பாய் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறோமே, பாய் ஃப்ரெண்ட் இவரே, அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். சூரத்து நிசால பேசுறார், ஹுர்கள் அடிமை அல்லாதவர்கள், சுதந்திரமானவர்கள் ஆனால் ஏழைகள், திருமணம் முடிக்க வசதி இல்லை. இவர்களுக்கு அல்லாஹ் அடிமை பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கிறார் குர்ஆன்ல. ஆனா அந்த அடிமை பெண்கள் எப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல மூன்று ஷரத்து போடுறார். அடிமை பெண்கள், சுதந்திர பெண்களை பத்தி பேசல, அடிமை பெண்கள் என்றால் அந்த காலத்தில் மாட்டுக்கு சமன், நினைச்ச மாதிரி பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட அடிமை பெண்களை சுகவேதியான சுதந்திரமான ஆண்கள் முடிக்கணும் என்றால் அந்த பெண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? முஹ்ஸனாத்தின், பத்தினித்தனம் உள்ளவளாய் இருக்கணும். கைர முஸாஃபிஹாத்தின், விபச்சாரம் செய்யாதவராய் இருக்கணும். எஜமான் என்றால் பிரச்சனை இல்லை, எஜமான் அல்லாதவளோடு விபச்சாரம் செய்திருக்க கூடாது. இந்த வார்த்தையை தரிசுமான எடுத்து கருத்து பாருங்க, கள்ள தொடர்பு கொள்ளாதவளாக இருக்கணும். என்று சொன்னால் கள்ள தொடர்பு இல்லாத அடிமை பெண்ணாக இருக்கணும். அதனால் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நீங்க பெண் பார்க்கிறாண்டா இவள் யாராவதையாவது பழகி இருக்கிறாளா என்று விசாரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சீரங்கி வைக்கும், மானம் கொடி கட்டி பறந்துடும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு கீழான தப்பினுடைய உளமாக்கல் எழுதுகிறார்கள், இந்த திருமணம் முடித்ததற்கு பின்னால் கள்ள தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த ஈழத்தேல் இருக்கிறதே. ஒருத்தன் திருமணம் முடித்திருக்கிறான், அவன் இன்னொருத்தனோட தொடர்பு, இன்னொரு அவனுடைய மனைவி இன்னொருத்தனோட தொடர்பு வைத்திருக்கிறாள் என்றால் அவன் இவருடைய ஒட்டுமொத்தமான சொத்து செல்வங்களை சூறையாடுவதை விட ஒரு விடுத்தம் இவனோட விபச்சாரம் செய்வது பயங்கரமானது. ஏனென்றால் இவன் கோடிக்கர் அது ஆட்சியாக இருக்கட்டுமே, முழு உலகமும் கலையத்தில் இருக்கட்டுமே, முழு உலகத்தையும் பறிப்பதை விட இவனுடைய மனைவியோட ஒரு விடுத்தம் ஜினா செய்வது பயங்கரமானது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு உலகம் அளவுள்ள சொத்தை திருப்பி கொடுத்து மன்னிப்பு வாங்கலாம், ஆனால் இவள் செய்த துரோகத்துக்கு எப்படி சொல்லி காட்டுறது? இவள் செய்த நன்றி நம்பிக்கை துரோகத்தை எப்படி சொல்றது? இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கயாமத்துடைய நாளையில நரகத்துக்கு முன்னால ரெண்டு ஆண்களை அல்லாஹ் நிப்பாட்டி விசாரிப்பான் கேட்பான். கணவனை பார்த்து இதனை எனக்கு தெரியுமா? தெரியாது. உலகத்துல கச்சிதமாக மாப்பிளைக்கு தெரியாம சாதிச்சோம் என்று பெருமூச்சு விடலாம். சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், சிராத்தை தாண்ட முடியாமல் போகும். நரகத்துக்கு முன்னால் வைத்தால் விசாரிப்பான் நூற்றுக்கணக்கான சரித்திரம், பித்தனங்கள் தினமே பிறக்கிறது. சொன்ன ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து கணவனை பார்த்து கேட்பான், இவனை தெரியுமா? உனக்கு தெரியாதே இவன் யார் தெரியுமா? நீ இல்லாத நேரத்தில் ஓண்ட மனைவியோட தொடர்பு வைத்தவன். தப்பேலா? தப்பேலா? என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்ல, இதுக்கு என்ன செய்ய போற? சுபஹானல்லாஹ். தப்பி உடமாக்க சொன்னாங்களே, அல்லாஹ் சொல்வானா?
இவன் அமல்கள் இருந்து உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்து கூட்டுவார்.
சசுல்லா கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, ஒரு சுபமானாவது விட்டு வைப்பானா இவன்? அப்படியே சகன வலிக்கிற மாதிரி இவன் பத்தோடையில் உள்ள தராசில் உள்ள எல்லா நன்மைகளையும் வலித்து எடுத்துக்கொண்டு இவன் சொர்க்கம் போவார். இந்த தொடர்பு வைத்த இந்த ஆண் கேவலமாக நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்றார்கள். ஆண் யாரோ,
இன்னொரு ஆண் அவனுக்கே இந்த கேவலமான முடிவு உண்டா, மனைவியாக இவனுடைய நிலைமை அல்ல எப்படி கேவலப்படுத்துவான் கியாமத்தில்? அதனால கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செய்தோம் செய்துவிட்டோம், அல்லாஹ் மன்னிப்பார். தெரியாத்தனத்தில் இதுக்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் எங்களோட ஊர்ல இது போன்ற பாவம் நடக்க கூடாது. வாலிபர்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் பழகி முடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பழகி முடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வாலிபர் வந்து கேட்ட கேள்வி என்ன, அதுல பழகி முடிச்சா என்ன? அவருடைய பாணியில போய் சரி அப்பா நீ முடி பிரச்சனை, நீ பழகின புள்ளக்கு எத்தனை வயசு? 18. நீ எவ்வளவு காலம் பழகிறாய்? ஒரு வருஷமா பழகு. ஒரு வருஷமா பழகு. 17 வருஷமா 10 மாசம் சுமந்து ரத்தத்தை பாலா தந்து 2 வருஷம் தாய்ப்பால் தந்து உன்னை அவளை அவனுடைய பெற்றோர்கள் கட்டி காத்து செலவழித்து படிக்க வைத்து தியாகம் செஞ்சு வேர்வை சென்று நாடு கடந்து பல இளைஞர்களுக்கு மத்தியில் உருவாக்கியதற்கு பின்னால் 17 வருஷ பாசம் என்றால் தாய் பாசத்து கடிக்க உலகத்தில் பாசம் கிடையாது. அந்த பாசத்தை தூக்கி வீசிவிட்டு நேற்று பழகிய உன்கூடை வருகிறார் என்றால், நேற்று பழகிய உன் கூட வருகிறாள் என்றால், நீ ஒருவேளை உன்ன அவள் முடிப்பது பணத்துக்காக இருக்கலாம், அழகுக்காக இருக்கலாம், அல்லது செல்வாக்குக்காக இருக்கலாம், அல்லது பட்டம் படிப்புக்காக வேண்டி இருக்கலாம். 17 வருஷ அடிக்க முடியாத பாசத்தை தூக்கி வீசுகின்ற தைரியம் அவளுக்கு பிறக்கிறான். உன்னை விட அழகானவன், உன்னை விட படித்தவன், உன்னை விட பணக்காரன், உன்னை விட பட்டதாரி, உன்னை முடித்ததற்கு பின்னால் இவனுடைய வாழ்க்கையில் குறிக்கிட்டால் உன்னை தூக்கி வீசிவிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும்? இன்றைக்கு கள்ள தொடர்பு இருப்பது விகிதாசாரம் சொல்கிறது. யாரு லவ் பண்ணி காதல் கொண்டு திருமணம் முடித்தார்களோ அவர்கள் தான் அதிகமான கள்ள தொடர்பு வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு தாய் பழகி முடித்தவர்கள். இவர் பொறுமையிக்கிறாரு, இவர் எந்த குறையும் வைத்ததில்லை. இந்த தாய் இந்த ஹேண்ட் போன் ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்த ஒரு அந்நிய ஆணோட தொடர்பு வந்து போனால ஓடி போயிட்டார். 2 சின்ன 10 அழகான பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, வாப்ப வாராரு, வெளிநாட்டில் இருந்து வாப்ப வாராரு. குழந்தைகள் கதறி கதறி 2 கையிலையும் சொங்கி, வாப்பா எங்க ரொம்ப உச்சுட்டு போன மாதிரி நீங்கள் எங்களை கைவிட்டுடுவீங்களா? எங்க ரொம்ப உச்சுட்டு போன மாதிரி நீங்களும் எங்களை ஓட்டி விடுவீங்களா? எத்தனை குடும்பம் சீரழிந்து சமூகத்தில், எத்தனை பிள்ளைகள் சீரழிவிடார்கள், எத்தனை பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். காரணம், இந்த பயங்கரமான பாவம் அல்லாஹ் சும்மா விட மாட்டார், சும்மா விட மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நேரம் பேசிவிட்டேன், பேசுவதல்ல, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் எடுத்த தலைப்பு உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். காதல் சமூகத்தில் சீரழிந்து கிடைக்கின்ற பாவம் இது. முதலாவது ஒரு பயங்கரமான பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் தப்ப முடியாது, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் தப்ப முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் கிறங்கி அதாபை அல்லாஹ் இறக்குவான் பாவம் செய்தார். இது அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒப்பாக்குறார். இந்த பாவத்தை அல்லாஹ் குற்று கொப்பாக்குறான். சுபஹானல்லாஹ், கடைசியாக இப்னு கய்யிம் ஜௌதி ஒரே ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள், தக்ஸீரு தாஅத்தின் பில் மஹ்ஷூப் யுப்இது மீலன் அனில் மஹ்பூத். நீ நேசிக்கின்ற பெண்ணை ஒரு மணித்தியாலம் அவனுடைய சிந்தனையில் கழிப்பது அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை விட்டு உன்னை 1 மைல் தூரத்துக்கு தூரமாக்குவார்.
ஒரு மைல் தூரத்துக்கு தூரமாக்குவார். எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக, எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பானாக. இது பாவம் என்று விளங்கி இதிலிருந்து தவிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை திருமணம் முடித்தவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அல்லாஹ் நீயே நசீபாக்குவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த நிலைமை உருவாக்கி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. அவர்களுடைய நோய்களை குணமாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யார் யார் எல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாவ்வா, எங்களுடைய துவாவுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாவ்வா. எங்களுடைய எங்க பிள்ளைகள் எனக்காக வேண்டி கையேந்த மாட்டார்கள் அந்த ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் யாவ்வா. இதோ இந்த மிம்பர்ல கேட்கிறோம் யாவ்வா, இந்த வெள்ளிக்கிழமையில சிலத்துல கேட்கிறோம் யாவ்வா, உனக்கு விருப்பமான இடத்துல கேட்கிறோம் யாவ்வா, உனக்கு விருப்பமான அமல்ல கேட்கிறோம் யாவ்வா. யார் ரப்பி ரஹ்மான் யாவ்வா, பெற்றோர்களுடைய கபர்களை சொற்பத்து பூஞ்சொலியாக ஆக்கிறியாவா, அவருடைய பாவங்களை மன்னிச்சிடியாவா, அவர்களையும் எங்களையும் சோனவாக்கிய பட்டியல சேர்த்திரியாவா, எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியாவா, மார்க்கப்பட்ட கொடுத்துடியாவா, தீனுடைய விளக்கத்தை நசிவாக்கிறியாவா, ஓண்ட தக்குவாவ கொடுத்துடியாவா, இரகசத்திலேயும் பரகசியத்திலேயும் யாழ்லா, தனிமையிலையும் பலாத்காரமாகவும் யாழ்லா, அவர்களுக்கு தக்குவாவுடைய வாழ்க்கையை நீ நசிவாக்கியாவா, எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்து தந்திரியாவா, கெட்டவர்களோடு கெட்டு போவதை விட்டு பாதுகாப்பா, மோசமானவர்களோடு சீரழிவதை விட்டு பாதுகாப்பா, நல்ல சாலிகானவர்களாக ஈருலகத்துக்கும் பிரயோஜனமான கல்வி ஞானங்களை பெற்ற சாலிகான தக்குவா உள்ள குழந்தை செல்வங்களாக எங்களுடைய குழந்தை செல்வங்களை ஆக்கி தந்துடுவாயாகையாள்வா. யார் எங்களுடைய வாரிசர்களை பாதுகாப்பா, மோசமான இந்த பாவத்தில் ஈடுபடுவதை விட்டு பாதுகாப்பா, எத்தனையோ வாரிசர்கள் தெரியாமல் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் யாழ்வா, இதற்கு பின்னாலையாவது சரி இந்த மோசமான பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் எங்களுடைய வாலிப சமூகத்தை பாதுகாக்கியாரா, உன்னுடைய முகப்பத்துக்கு சொந்தக்காரர்களாக ஒட்டுமொத்தமான எங்கள் அனைவர்களையும் குறிப்பாக வாலிபர்களையும் ஆக்கி விடுவாயாக யாவா. யாரா ரப்பி ரஹ்மான் யாவா, இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவி வந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாயாவா, நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தலை குடிந்து வாழ வேண்டிய நிலைமை யாவா, எங்களை மன்னிச்சிடியாவா, நாம் செய்த பாவம் யாழ்லா, நாம் செய்த அநியாயம் யாழ்லா, நாம் காட்டாத அகலாசி யாழ்லா, நாம் நடக்காத நடக்கையாழ்லா, நாம் முஸ்லீமாக வாழல்ல யாழ்லா, நாம் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றலையாளா, அதனால் எங்களுக்கு எதிராக சூழ்ந்து விட்டார்கள் ரப்பே, இதற்கு பொறுப்பு நாங்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் யாழ்லா. எங்கள் வாழ்க்கையில நல்ல அஹ்லாக தந்திரியாளா, நல்ல குணத்தை தந்திரியாளா, நல்ல பண்பாட்டை தந்திரியாளா, நல்ல நடத்திய தந்திரியாளா, நல்ல குணத்தை தந்திரியாளா, எங்களை போற்றக்கூடிய அமைப்புல இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய நல்ல சாலிகானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியாளா, எங்களுடைய நடத்தை அவர்களுக்கு நாம் வாழ சொல்ல வேண்டிய தேவை இல்லையாளா, எங்களுடைய அவர்களுக்கு ஹிதாயத்தாக அனுப்பி தந்திரியாவா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய பக்குவத்தை நசீபாக்கியாவா, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய செல்வ சட்டங்கள் சொல்லு செல்வங்கள் யாழ்லா, உனக்கு பொருத்தமான அமைப்புல செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியாவா. யாரு உலகத்துல சதத்தா செஞ்சு வாழ்வார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கியாவா, அது போன்று 10 மடங்கு கொடுக்காமல் அல்லா மௌத்தாக்க மாட்டான் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது யாழ்லா. சதத்தாவுக்கு யாழ்லா கெட்ட நோய் வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் யாழ்லா, அத்ததக்கத்துவத்தில் பல என்று சொன்னார்கள் யாழ்லா, 70 விதமான கெட்ட வாசல்களை நீ கொடுக்கக்கூடிய சதத்தா இழுத்து மூடுகிறது என்று சொன்னார்கள் யாழ்வா. கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் உலகத்தில் சதக்கா கொடுத்து விருப்பத்தோடு மன இன்பத்தோடு முகம் குளிக்காமல் சந்தோஷமாக சதக்கா செய்த பதக்கம் இருக்குமோ அவனுக்கு கெட்ட மௌத்து வராது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் யாழ்வா. அப்படிப்பட்ட பாக்கியங்களை உலகத்தில் வாழும் போதே பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கி தந்தது யாழ்வா. யாழ்வா ரப்பி ரஹ்மான் யாழ்வா, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கட்டத்தில் யாழ்வா அந்த மொழிந்தவர்களாக அந்த சூழத்தை பார்த்தவர்களாக சந்தோஷமாக சிரித்தவர்களாக அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியமான மௌத்தை மாத்திரம் எங்களுடைய முழு பரம்பரைக்கும் நசீபாக்கிடுவாயாக யாவா. துவாக்களை ஏற்று அங்கீகரித்துக் கொள்வாயாக.